உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளாண் பெருமக்களை, இந்த நிகழ்ச்சியில தீவனப் பெயர்களின் சாகுபடி குறித்தும் தீவனப் பெயர்களில் அடங்கியுள்ள பல்வேறு சத்துக்களை குறித்தும், மேலும் இந்த தீவனப் பெயர்கள் சில நச்சுப் பொருட்களையும் கொண்டுள்ளதால் அந்த தீவனங்களை எவ்வாறு பக்குவப்படுத்தி கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும் என்றும் பயனுள்ள தகவல்களை அளிப்பதற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் மண்ணியல் துறை இணை பேராசிரியை முனைவர் எம் ஆர் பாக்கியவதி அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் தீவன பெயர்கள் துறை உதவி பேராசிரியை முனைவர் கே சத்யபாமா அவர்கள்.
அடடே, வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களா?
நான் நல்லா இருக்கிறேன். பருவமழை போயிச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் ஒரு ஈடுபாடு வந்திருக்குது. அதனால கால்நடைகளை வாங்குறதுக்கு முன்னாடி கால்நடை தீவன பயிர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நல்லதா போச்சே. இப்போது இந்தியாவில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் ஒன்றுடன் ஒன்று இணைஞ்ச தொழில்களாக இருக்குது. பண்ணையில் கிடைக்கிற தாவர கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம். அந்த கால்நடைகள்லேருந்து கிடைக்கிற சாணத்தை மண்ணில் இட்டு மண் வளத்தை மேம்படுத்துகிறோம். இப்போ பயிர்களை அறுவடை செஞ்ச நிலங்கள்லையோ அல்லது தரிசு நிலங்கள்லையோ கால்நடைகளை மேய விடுறத தான் நம்ம விவசாயிகள் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்களே தவிர, கால்நடைகளுக்குன்னே தீவன பயிர்களை பயிரிட்டு அறுவடை செஞ்சு கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுப்பதுங்கிறது அரிதான ஒன்றாக தான் இருந்துகிட்ருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இந்த பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால தான் அந்த சத்துக்கள் குறைஞ்ச தாவர கழிவுகளை கால்நடை தீவனமாக கொடுக்கறதுனால கால்நடைகளினுடைய முழுமையான இந்த பால் உற்பத்தி திறனை நம்மளால அடைய முடியல.
பண்ணா தீவன பயிர்களுக்குன்னே அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இருக்குதுன்னு சொல்றீங்களா?
கண்டிப்பா, அந்த வெளியிடப்படுற தீவன பயிர் ரகங்கள் அதிக மகசூல், அதிக சத்துக்கள் மற்றும் அதிக செரிக்கும் திறன் கொண்டவையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது இல்லாம வருடம் முழுவதும் நம்ம சமச்சீரான சத்துக்கள் நிறைந்த பசுந்தீவனத்தை கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அப்படிங்கறது உறுதியா தெரிஞ்சிருக்குது.
பசுந்தீவனத்தில் சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எந்தெந்த பசுந்தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும்.
சொல்கிறேன். தீவனப் பயிர்களில் பசுந்தீவனத்தில் 90% நீர்ச்சத்து காணப்படுது. தீவனப் பயிர்களினுடைய சத்துக்கள்னு பார்த்தோம்னா இதை 4 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். 1 புரதச்சத்து, 2 கொழுப்பு சத்து, 3 நார்ச்சத்து, 4 தாது உப்புக்கள்.
புரதச்சத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
புரதங்கிறது அமினோ அமிலம், அமீன்கள், நியூக்ளிக் அமிலம் ஆகியவற்றை தன்னுள்ளே கொண்டிருக்குது. இந்த பருப்பு வகை உணவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் கால்நடைகளினுடைய உடல் மற்றும் உறுப்புகளின் வளர்ச்சிக்கு இந்த புரதச்சத்து மிக முக்கியமானது. பயிர் வகை தீவன பயிர்களில் புல் வகை மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட அதிக அளவு புரதச்சத்து காணப்படுது.
அப்போ ஒவ்வொரு பயிர்லையும் எவ்வளவு புரதச்சத்து இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
உதாரணமா, குதிரை மசாலில் 20%, வேலி மசாலில் 19%, தீவன தட்டை பயிரில் 18.7% புரதம் அடங்கியிருக்கு. தானிய வகை தீவன பயிர்களில் சோளத்தில் 8.9%, மக்காச்சோளத்தில் 8.8%, கம்பில் 6.4% புரதச்சத்து காணப்படுது. அதே மாதிரி இந்த புல் வகை தீவன பயிர்களில் கம்பு நைப்பயிர் ஒட்டுப்புள்ள 10.2%, கினியா புல்லில் 7.7%, கொழுக்கட்டை புல்ல 6.2% புரதச்சத்து அடங்கியிருக்கு.
அப்படியே கொழுப்பு சத்து பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
கொழுப்பு சத்துங்கிறது எண்ணெய், அங்கக அமிலங்கள் மற்றும் வைட்டமின்களை கொண்டது. இந்த புல் வகை மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர் வகை தீவன பயிர்களில் தான் இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை மசாலில் 3.4%, சோளத்தில் 2%, கம்பு நைப்பயிர் ஒட்டுப்புள்ள 2% கொழுப்பு சத்து காணப்படுது.
புரதச்சத்து, கொழுப்பு சத்து பற்றி சொன்னீங்க, நார்ச்சத்துக்கள் பற்றியும் சொன்னீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
சொல்கிறேங்க. நார்ச்சத்துங்கிறது என்னென்னா, செல்லுலோசு, ஹெமிசெல்லுலோசு மற்றும் லிக்னின் ஆகியவற்றை உட்கொண்டது. இந்த நார்ச்சத்துங்கிறது கொழுப்பு சத்து புரதச்சத்து மாதிரி அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது நார்ச்சத்து அதிகமாக அதிகமாக கால்நடைகளினுடைய செரிப்பு திறன்கிற ஜீரண சக்தி குறைஞ்சு போகும். இந்த பயிர் வகை தீவன பயிர்களை காட்டிலும் புல்வகை மற்றும் தானிய வகை தீவன பயிர்களில் இந்த நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. உதாரணமாக அந்த மக்காச்சோளத்தில் 33%, வேலி மசாலில் 18%, கினியா புல்ல 37% நார்ச்சத்து காணப்படுது.
தாது உப்புகள்னு கூட சொன்னீங்க, அது வந்து தீவன பயிர்களில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுங்களேன்.
தாது உப்புகள்னா பொதுவாக நம்ம எதை சொல்கிறோன்னாக்க, பாஸ்பரஸு, கால்சியம், மக்னீசியம் மற்றும் சிலிக்கா ஆகியவற்றை தான் நம்ம தாது உப்புகள்னு சொல்கிறோம். இந்த தாது உப்புகள் எதுக்கு பயன்படுது கால்நடைகளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு வளர்ச்சிக்கு இந்த தாது உப்புகள் ரொம்ப முக்கியம்.
இந்த சத்துக்கள்லாம் பற்றி விரிவாக சொன்னீங்க. இந்த சத்துக்கள் கால்நடைகளுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா எப்போ வந்து தீவன பயிர்களை அறுவடை செய்யணும்னு சொல்லுங்களேன்.
இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது பொதுவாக பூக்கும் தருவாயில் தீவன பயிர்களை அறுவடை செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுக்கணும். அதாவது அந்த பூக்கும் தருணத்தில் தான் சத்துக்கள் எல்லாமே இலை மற்றும் தண்டு பாகங்களில் அதிகமாக காணப்படுது. மேலும் இந்த அதிக புரதச்சத்து, அதிக கொழுப்பு சத்து மற்றும் குறைந்த நார்ச்சத்து இந்த தீவனத்தில் பூக்கும் தருவாயில் அதிகமாக இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு சத்துள்ள மற்றும் சுவையான தீவனம் கிடைக்க ஏதுவாகுது. தானிய வகை மற்றும் பயிர் வகை தீவன பயிர்களை பூக்கும் தருவாயில் அறுவடை செய்யணும். ஆனால் அனைத்து புல் வகைகளும் பூப்பதில்லை. உதாரணமாக கம்புனைப்பயிர் ஒட்டுப்புல். ஆகவே இந்த பூக்காத புல்வகை தீவன பயிர்களில் உதாரணமாக அந்த கம்புனைப்பயிர் ஒட்டுப்புல்ல பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை 70-80 நாட்கள்லையும் மற்ற அறுவடைகள் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் செய்யணும்.
இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற நச்சு பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக இந்த நச்சு பொருட்கள் வந்து சத்துக்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த நச்சு பொருட்களும் ரொம்ப முக்கியமாக கருதணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தீவன பயிரையும் அளவுக்கு அதிகமாக கால்நடைகள் உட்கொள்றதுனால அந்த தீவன பயிரில் உள்ள நச்சு பொருட்களினுடைய அளவும் அதிகமாகி கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. பொதுவாக காணப்படுற இந்த நச்சு பொருட்களை பற்றி பார்க்கணுன்னாக்க, முதலாவதாக டேனின்கள். இந்த டேனின்கள்ங்கிற என்னங்கிறதுனா, அதிக மூலக்கூறு எடை கொண்ட பாலிமரிக் பீனால். அதாவது இந்த கருவேல், வாழை இலை, சோளம், சவுண்டல், சீமக்கருவேல் ஆகியவற்றிலெல்லாம் இந்த டேனின் உள்ளது.
இதனால சுவையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா?
அதாவது இந்த டேனின் அதிகமாக இருந்துச்சுன்னா தீவன பயிர்களுக்கு கசப்பு தன்மையை கொடுக்கும். அதனால கால்நடைகள் விரும்பி உண்பதே இல்லை.
இதனால அதிகமாக டேனின் வந்து தீவன பயிர்களில் இருந்தால் வேற ஏதாவது விளைவுகள் ஏற்படுங்களா?
டேனின் அதிகம் இருக்கிற தீவன பயிர்களை கால்நடைகள் உட்கொள்றதுனால கால்நடைகளினுடைய புரதச்சத்து செரிப்பு திறனை குறையுது. அது இல்லாமல் கால்நடைகளினுடைய கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் எலும்பு மஜ்ஜை ஆகியவற்றையும் இந்த டேனின் பாதிக்குது.
அப்போ அதனுடைய அளவை எப்படி குறைக்கலாம்?
அதாவது நிவர்த்தி முறைகளை கேட்குறீங்க அப்படிதானே? அதாவது நீர்ல கொதிக்க வைக்கிறதுனால அல்லது ஊற வைக்கிறதுனால இந்த டேனினுடைய அளவு குறைக்கலாம்.
அடுத்ததா சொக்கு பிடிச்சிருக்குதுன்னு வந்து ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அடுத்தது அதை பத்தி தான் நானும் சொல்லலான்ட்டு இருந்தேனுங்க, அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. அதாவது இந்த ஹைட்ரஜன் சயனைடு அப்படிங்கறது அந்த சொக்கு பிடிக்கிறது காரணமான நச்சு பொருளே. அதாவது இந்த ஹைட்ரஜன் சயனைடுங்கிறது வந்து தாவர உண்ணிகளை அதிக அளவில் பாதிக்குது. சில சமயங்களில் உயிர் சேதத்தை கூட ஏற்படுத்துகிற அளவுக்கு கால்நடைகளை இது பாதிச்சிருது.
அப்போ எவ்வளவு இருக்கணுங்க?
இப்போ இது என்னன்னா, கால்நடைகளினுடைய உடம்புல 1 கிலோ எடைக்கு 0.5-3.5 mg தீவனத்தில் 0.02% ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பாகும்.
அப்போ இது எந்தெந்த பயிரிலெல்லாம் இருக்குதுங்க சோளத்தை தவிர்த்து?
இந்த சொக்கு பிடிக்கிற காரணமாக இருக்கிற இந்த ஹைட்ரஜன் சயனைடு புல் வகைகள், பயிர் வகைகள், வேர்பயிர்கள் மற்றும் பல விதைகளில் அதிக அளவில் இருக்குது. அது இல்லாமல் சோளம், மூங்கில் இலைகள், தைலமரம், மரவள்ளி இலைகள், கொண்டக்கடலை, கருவேல், சக்கரவள்ளி கிழங்கு மற்றும் கடுகு பின்னாக்கு, இதில் எத்தனையிலையும் இந்த ஹைட்ரஜன் சயனைடு அதிகமாக காணப்படும்.
இவ்வளவு பயிர்களில் இருக்குதுங்களா?
அது இல்லாமல் கேளுங்க, கரும்பு தொகையை இப்போ சீமக்கருவேல் காய்களோட சேர்த்து கால்நடைகளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இந்த ஹைட்ரஜனுடைய சயனைடு அளவு அதிகமாகி கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கும்.
அப்போ இது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது வரைமுறை இருக்குதுங்களா?
இருக்குது இருக்குது. அதாவது தாவரங்களில் 100 கிராமுக்கு 20 mg தான் இருக்கணும், அல்லது 200 ppm அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு தான் அந்த ஹைட்ரஜன் சயனைடு இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அந்த கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அது இல்லாமல் குதிரை மற்றும் பன்றியை விட கால்நடைகள் வந்து குறைந்த எதிர்ப்பு சக்தி கொண்டது.
அப்போ இதனுடைய வரம்பை விட அதிகமாக இருந்தால் ஏதாவது விளைவுகள் ஏற்படுங்களா?
அதனோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா பலமானது. அதாவது இந்த ஹைட்ரஜன் சயனைடுங்கிறது நேரடியாக கால்நடைகளுடைய ரத்தத்தில் கலந்து உடலினுடைய திசுக்களில் பரவிடுது. செல்களுடைய சுவாசிக்கும் தன்மையை குறைச்சிடுறதுனால இதை உட்கொண்ட 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள அந்த கால்நடைகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு இது கண்டிப்பான ஒரு நச்சுப்பொருள். சோளத்தினுடைய மருதாம்பு பயிரில் இதனுடைய அளவு அதிகமாக காணப்படும். அதனால தான் சோளத்தினுடைய கட்டப்பயிரில் கால்நடைகளை நேரடியாக விட்டு மேய்க்கக்கூடாதுன்னு நம்ம விவசாயிகள் கிராமத்துல சொல்றத நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க.
இப்பதான் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிறேன்.
தெரிஞ்சிருக்குது, ஆமாம். அடுத்து தலைச்சத்தை அதிகம் விடுவதால் இதன் அளவு அதிகரிக்குது. ஆனால் மணிச்சத்தை நிறைய கொடுத்தோம்னா அந்த ஹைட்ரஜன் சயனைனுடைய அளவை குறைக்கலாம்.
இதை வேற எந்த வழிகளிலெல்லாம் குறைக்கலாம் மேடம்? இதை வேற எந்த வழிகளில் குறைக்கலாம்?
தீவனத்தை காற்றில் அல்லது சூரிய ஒளியில 24 மணி நேரம் உலர வைக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் சயனுடைய அளவை குறைக்கலாம். அது இல்லாம மழைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இலைகள்ல இந்த ஹைட்ரஜன் சயனுடைய அளவு கம்மியா தான் இருக்கும். அதனால மழை பெஞ்ச உடனே அறுவடை செஞ்சு தீவன பயிர்களை, அதாவது இந்த சோளத்தை கால்நடைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்ததா மைமோசன்கிறத நச்சுப்பொருள். இது என்னன்னாக்க, அடுத்ததா மைமோசன்கிறத நச்சுத்தன்மை. இந்த நச்சு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அமினோ அமிலம், அதாவது நச்சுத்தன்மையும் இருக்கிற அமினோ அமிலம். அமினோ அமிலம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அமினோ அமிலம் நச்சுத்தன்மையுடைய அமினோ அமிலம்.
இது எந்த பயிரில் அதிகமாக இருக்குதுங்க?
சவுண்டல்ங்கிற தீவனப்பயிரில், மரவகை தீவனப்பயிரில் இது அதிகமாக காணப்படுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லியூசினைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
ஓ, இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நல்லா சொல்கிறீங்க. இது அதிகமாக இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படுங்க?
மைமோசனுடைய அளவு அதிகமாயிருச்சுன்னா கால்நடைகளில் முடி உதிரும், தொண்டையில் வீக்கம் ஏற்படும், அது இல்லாமல் முக்கியமாக மலட்டுத்தன்மை ஏற்படும். இதனுடைய அளவு வரம்புன்னு பார்த்தா 1 கிலோ எடைக்கு 0.04 மில்லிகிராம் தான்.
சவுண்டில் ஒரு கால்நடைகளை கொடுக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணுங்க கொடுக்கறதுக்கு முன்னால?
கண்டிப்பாக இந்த சவுண்டல் இலைகளை சூரிய ஒளியில் காய வச்சிங்கனாலே போதும், மைமோசனுடைய அளவு குறைஞ்சிரும். அது இல்லாமல் இலைகளை நீரில் 24 மணி நேரம் ஊற வச்சாலும் இந்த மைமோசன் அளவு குறைக்கப்படும்.
எப்பவும் சவுண்டில் காய வச்சு தான் போடணுங்கிறீங்க?
ஒரு நாள் இப்போ காய அறுவடை செஞ்சு உடனே கொண்டு போய் கட்டுத்தாரியில் போடாமல் 3-4 மணி நேரம் அப்படியே காத்துலேயோ அல்லது சூரிய ஒளியிலையோ காய வச்சுட்டு மத்தியானம் கொண்டு போய் கால்நடைகளுக்கு போட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது.
நல்லா சொன்னீங்க, எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியாதுங்க.
நல்லதுங்க. அடுத்ததா ஆக்சலேட்டுகள்ங்கிற நச்சு பொருள். இந்த ஆக்சலேட்டுங்கிறது ஆக்சாலிக் அமிலோன்னு சொல்லுவோம். இது தாவரத்தில் இருக்கிற சக்கரச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் இதர அமிலங்கள்லிருந்து உருவாகி சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் உப்புகளா தாவரங்களில் காணப்படுது.
இது எந்தெந்த பயிர்லாம் இருக்குதுங்க?
இது நேப்பியர் புல்லு, சக்கரவள்ளி கிழங்கு இலை, வைக்கோல், ஆகாய தாமரை, இதுல எல்லாம் அதிக அளவுல இருக்குது.
எவ்வளவு எவ்வளவு இருக்குதுங்க?
இப்ப வைக்கோல பாத்தீங்கன்னா 2%, கம்பு நேப்பியர் ஒட்டு புல்ல 0.2%-1.5%, கம்புல 1.6% ஆக்சாலிக் அமிலம் இருக்குது.
அப்போ இதை வேற பயிர்களோட ஏதாவது கலந்து இது கொடுக்கணுங்களா இல்லை அப்படியே கொடுக்கலாமுங்களா?
அதாவது பயிர் வகை தீவன பயிரோட கலந்து கொடுத்தோம்னா இந்த ஆக்சலேட்டர் நச்சு பொருளினுடைய விளைவே கால்நடைகளுக்கு தெரியாமல் போயிடும். அது இல்லாமல் சுண்ணாம்பு கரைசலில் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த தெளிஞ்ச நீரை 1 லிட்டர் குடிநீரில் சேர்த்து தினம் கொடுத்தாலே இந்த ஆக்சலேட்டினுடைய தீங்கு குறைஞ்சிரும்.
ஓ, இதனால வேற என்ன விளைவுகள் ஏற்படும்?
இப்போ கால்நடைகளினுடைய உடல்ல கால்சியத்தினுடைய சமச்சீர் அளவை பாதிக்குது. ரெண்டாவதா எலும்புகள் கால்சியம் குறைவு காரணமா நலிவடைஞ்சு போகுது. அப்புறம் இந்த பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் சோடியம் சத்துக்களினுடைய அளவையும் குறைச்சிருது. அது இல்லாம கால்நடைகள்ல சினை பிடிக்கிற தன்மையை பாதிச்சிருது.
ஓ, எலும்புகள்ல அப்ப கால்நடைகளுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த பசுந்தீவனத்தை கொடுக்கணும்ங்கறீங்க?
கொடுக்கணும், ஏன்னா கால்சியம் சத்து இதுல நிறைய கிடைக்குது கால்நடைகளுக்கு.
இது அதிகம் ஆக்சலேட்டுன்னு சொல்கிறீங்க, இது அதிகமாக இருந்தால் எப்படி நாங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கறதுங்க?
இப்போது பசுந்தீவனத்தை அறுவடை பண்ணிட்டு வந்த உடனே கொடுக்காம கொஞ்சம் காய வச்சு கொடுக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்ல பொதுவாக 3-6 விழுக்காடு ஆக்சலேட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆக்சலேட்டினுடைய அளவை குறைக்கணும்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்ல கொஞ்சம் நல்லா முதிர்ந்து விட்டுட்டு அப்புறம் அறுவடை செஞ்சாலே இந்த ஆக்சலேட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1.5% குறைஞ்சிரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
முதிர்ந்துனா எவ்வளோ நாள் கழிச்சு அறுவடை பண்ணலாம்?
பொதுவாக 45 நாளைக்கு 1 முறை அறுவடை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆக்சலேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துலலாம் 60 நாள் கழிச்சு அறுவடை செஞ்சு கொடுத்தாலே போதுமானது, இந்த ஆக்சலேட்டினுடைய நச்சு பொருள் குறைஞ்சு போகும். அடுத்ததா நைட்ரைட் மற்றும் நைட்ரேட்டுங்கிற நச்சு பொருள்.
ஓ, தலைச்சத்துன்னு நம்ம போடுறோம்ங்களே, அதுலேருந்து வரதுங்களா?
ஆமாங்க, அதுலேருந்து வர நச்சு பொருளே தான். பொதுவாக அந்த தலைச்சத்து தாவரத்துக்கு தேவையான முக்கியமான சத்துன்னு சொல்கிறோம். ஆனால் சில சமயங்களில் உடலினுடைய திசுக்களில் படியும் போது இது நச்சுத்தன்மையை ஏற்படுத்துது.
அதுவே அதிகமாக இருந்தால் நச்சுத்தன்மைங்கிறீங்க, குறைச்சிருந்தா சத்துங்கிறீங்க.
ஆமாம், அதாவது மிக அதிக அளவு தலைச்சத்து பயிருக்கு இடும்போது தலைச்சத்து மண், அதாவது மண்ணிலிருந்து அப்படியே தாவரம் உறிஞ்சிரும். அதிக அளவில் இருக்கும்போது அது நச்சு பொருளாக மாறிடுது. அளவாக இருக்கும்போது அது பயிருக்கு சத்தாக இருக்குது.
சரிங்க, நல்லா சொன்னீங்க. அதனால ஏதாவது அதிகமாக விளைவுகள் ஏற்படுங்களா?
நைட்ரேட் மற்றும் நைட்ரேட் நச்சு பொருளினுடைய விளைவுன்னு எடுத்துட்டோம்னா, இந்த நைட்ரேட் அதிகம் இருக்கிற தீவனத்தை கால்நடைகள் உண்ணும்போது நைட்ரேட்டு நச்சுத்தன்மை இருக்கிற நைட்ரைட்டாக மாற்றப்படுது. இந்த நைட்ரேட் என்ன பண்ணுதுன்னா, கால்நடைகளினுடைய ரத்தத்தில் கலந்து உடலில் திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய இந்த இரும்பு அயனியை ஆக்சிஜனை எடுத்து செல்லாத இரும்பு அயனியாக மாற்றுது. ரெண்டாவது, கால்நடைகளினுடைய வளர்ச்சியையே பாதிக்குது. ஊட்டச்சத்து ஏயினுடைய அளவை குறைக்குது. சில சமயங்களில் உயிர் சேதத்தை கூட விளைவிக்குது.
இது எந்தெந்த பயிரில் அதிகமாக காணப்படுங்க?
இது பார்லி, ஓட்ஸு, கோதுமை, கம்பு நேப்பியர் புல், மக்காச்சோளம், கீரைகள், பீட்ரூட்டு ஆகியவற்றிலெல்லாம் இது கணிசமாக இருக்குது.
இது அதிகமான அளவு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி கால்நடைகளுக்கு கொடுக்கறதுங்க?
பொதுவாக இந்த நைட்ரேட் உரத்தை தான் அதிகமாக யூரியாங்கிறது. அது யூரியாவை போட்டோம்னா அது வந்து அம்மோனியாவாக மாறி அப்புறம் நைட்ரேட்டாக மாறி எல்லாம் தாவரத்துக்கு கிடைக்குதுன்னு நாம் சொல்கிறோம்.
நாங்கள் மணிச்சத்தெல்லாம் போடுறத விட யூரியாவை தான் நிறைய
அதிகமாக போடுறோம். அப்போல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த நிவர்த்தி முறைகளெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா தான் இந்த நைட்ரேட்டு நைட்ரேட்டு நச்சுத்தன்மையை ஓரளவுக்கு கணிசமாக குறைச்சி கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் பார்த்துக்க முடியும். இப்போ நிவர்த்தி முறைகள்னு எடுத்துட்டோம்னா, தீவன பயிர்களுக்கு பொதுவாக 10 நாளைக்கு ஒரு டைம் ஒரு முறை நம்ம நீர்ப்பாய்ச்சணும்னு சொல்கிறோம். அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். தொடர்ந்து வறட்சிக்கு விடக்கூடாது. ரெண்டாவது, இந்த கால்நடை கழிவு நீர் மற்றும் அதிக நைட்ரேட் கொண்ட நீரை எல்லாம் பாய்ச்சும்போது நல்ல நீரை கொஞ்சம் கலந்து பாய்ச்சினோம்னா இந்த நைட்ரேட் நச்சுத்தன்மையை கொஞ்சம் குறைக்கலாம். வறட்சியின் போதெல்லாம் இந்த தழைச்சத்தை கண்டிப்பாக பயிர்களுக்கு போடக்கூடாது. போட்டாலும் உடனடியாக தண்ணியை கட்டி அதை மண்ணில் கலக்க வச்சிடணும். அது இல்லாமல் தக்க தருணத்தில் அறுவடை செய்கிறது மூலையும் இந்த நைட்ரேட்டு நச்சு பொருளை நீக்கலாம்.
இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி 45 நாளுக்கு பதிலாக
60 நாள் கழித்து அறுவடை செஞ்சு இப்போ கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல தீவனமாக கொடுத்தோம்னா கால்நடைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதெல்லாம் தவிர கம்போஸ்ட் உரத்தை நிறைய போடணும். கம்பு நெப்பியர் ஒட்டுப்புலுக்கு இந்த கால்நடை கழிவு நீர், சாக்கடை கழிவு நீரை எல்லாம் பாய்ச்சும் போது தழைச்சத்து உரத்தையே தவிர்க்கிறோம்.
அப்போ கழிவு நீர் கொடுத்தா உரமே போட வேண்டியது இல்லைங்க?
ஏன்னா அதுலேயே நிறைய நைட்ரேட் இருக்கிறதுனால நீங்கள் தழைச்சத்து கொடுக்கவே வேண்டியதில்லை. கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் சேர்ந்து நச்சு பொருளாக மாறி தீங்கு விளைவிச்சிடும்.
இப்போ எங்கள் தோட்டத்தில் அந்த கழிவு நீர் பாத்ரூம் இதில் இருந்த வரதெல்லாம் வந்து அப்படியே பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க?
பயன்படுத்தலாம் கண்டிப்பாக.
இது வரைக்கும் நல்ல ஒரு உரையாடல் அமைஞ்சதுங்க. நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தீவன பயிர்களில் காணப்படுற சத்துக்கள் பற்றி நல்லா சொன்னீங்க. அது சத்துக்கள் மட்டும் இல்லை, அதில் நச்சு பொருள்களும் இருக்குதுங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லி நல்லா புரிய வச்சிங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒரு 4 மாடு வாங்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த தீவன பயிர்களை பற்றி இவ்வளோ தீவன பயிர்கள் இருக்குது, இதில் இவ்வளோ சத்துக்கள்லாம் இருக்குது, இதில் நச்சு பொருள்களும் கூட இருக்குது, எவ்வளவு வந்து கவனமாக அதை கையாண்டு சாகுபடியெல்லாம் செய்யணுங்கிறத ரொம்ப விளக்கமாகவே சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க.
உங்கள் கிராமத்தில் நீங்களும் எல்லா விவசாயிகள்கிட்டையுமே இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி தீவன பயிர்களை விளைவிச்சு கால்நடைகளுக்கு கொடுத்து பால் வளத்தை பெருக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
நன்றிங்க.
நன்றிங்க.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் தரமான தீவனத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள். எனவே நீங்கள் உங்கள் கால்நடைகளுக்கு தரமான தீவனத்தை கொடுத்து பால் வளத்தை பெருக்குங்கள்.
உழவர்கள் ஆலயம்